الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه فجميع تباعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده، او كما قال عليه الصلاه والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு இன்றைய ஃபுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவருக்கே என்றென்றும் குறித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள், நல்லவர்கள், நம்பவர்கள் அனைவர்கள் மீதும் இன்றும் உண்டாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையிலம் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்கள், அல்லாஹும் ரசூலும் எமக்கேறிய சகல விடயங்களையும் எமது வாழ்க்கையில் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, ஜும்ஆவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஆங்காங்கே இருக்கிற சகோதரர்கள் முன் சப்புகளை பூர்த்தி செஞ்சு உட்கார்ந்துட்டா பிறகு வார ஆக்களுக்கு உள்ளால வந்து சரியாக அமர்ந்து கொள்வது உதவியாக முன் சப்பு ரெண்டாம் மூன்றாம் சப்புகளை பூர்த்தி, பின்னால் உள்ளாக்க முன்னால வாங்க கொஞ்சம் முன் சப்புல பூர்த்தி. வயசாளிகள் இயலாதாக சாஞ்சு கொள்ளும். அருமையான இஸ்லாமிய உறவுகள், அல்லாஹு தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துக்கு அனுப்பும் பொழுது உலகத்துடைய வாழ்க்கையுடைய நாகரிகம் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் முதற்கண் பார்த்து கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து நபியாகின அந்த காலப்பகுதியில் அரேபிய தீபகற்பத்துடைய வரலாறு எவ்வாறு இருந்ததென்றால், அன்றைய வல்லரசாக இருந்த ரோம் பாரசீகம், சாசானியர்கள் பைசாந்திய பேரரசு, இவர்களால் முற்றுமுழுதாக கைவிடப்பட்ட ஒரு பிரதேசமாக பகுதியாகத்தான் இன்றைய ஹிஜாஸ் இருந்தது. இன்றைக்கு நாங்கள் சவுதி அரேபியான்னு சொல்றோமே, இந்த முழு அரேபிய தீபகற்பமும் வல்லரசுகளால் கைவிடப்பட்டதாக இருந்த ஒரு பகுதிதான் அரேபிய தீபகற்பம். மனிதர்கள் குறைந்த, மனித நாகரீகம் இல்லாத, அதே போன்று வனாந்திரங்கள், பாலைவனங்கள், வறண்ட பூமி, கேட்பார் பார்ப்பாரற்ற பூமியாக, ஒதுக்கப்பட்ட கைவிடப்பட்ட சமூகமாக, கலாச்சாரம் இல்லாத சமூகமாக, அனாச்சாரங்கள் முழுதும் அரங்கேன ஒரு சமூகமாகத்தான் அன்றைய ஜாஹிலிய சமூகம் இருந்தது. அந்த சமூகத்தில் இருந்துதான் உலக தலைவரை அல்லாஹ் தெரிவு செய்கிறான். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்து ஆளாகி நபியாகி அந்த சமூகத்தை திருத்துவதற்கு மேற்கொண்ட சிரமங்கள் கஷ்டங்கள் லேசி மாசானதல்ல, ஒன்று ரெண்டல்ல. அவங்க கொடுத்த கொடுமைகள் சாதாரணமானதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்ல முன் வருகிறார்கள். இஸ்லாம் என்றாலே மனிதனுக்கு மனிதனாக வாழ கற்றுக் கொடுத்த புனிதமான மார்க்கம்தான் இஸ்லாம். நீங்க எவ்வாறு உலகத்தில் வாழ வேண்டும், அந்த அழகான வாழ்க்கை நெறிய இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வந்து அந்த மக்களை பார்த்து மிருதுவாக கனிவாக இரக்கமாக அழகாக மார்க்கத்தை சொல்ல துவங்கினார்கள். ஆனா அதுக்கு பதிலாக காஃபிர்கள் செஞ்ச வேலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏசி கல்லடி தொல்லடி கேவலப்படுத்துற நிறைய வேலைகள் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிடவே இல்லை. சமூகத்தை நல்ல முறையில திருப்பி எடுக்கணும். எந்த அளவு கொடுமை செய்யப்படுகிறார் என்றால், ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறாங்க காபாவுக்கு முன்னால, அந்த நேரத்துல சில காபிர்கள் அபூஜஹில் உத்பா ஷைபா எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்குள்ளேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஜூதில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேலால ஒட்டகத்துடைய நஜீச கொண்டு போட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலை தூக்க இயலாத நிலை வருது. காபிர்கள் பார்த்து கொண்டு சிரிச்சு கொண்டிருக்கிறார். அபூஜஹில் பார்த்து கொண்டிருக்கிறார், சிரிச்சு கொண்டிருக்கிறார். ஆனா அந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருந்தாங்க. அவங்களால முன்னுக்கு போய் சுத்தம் படுத்த இயலாத ஒரு தர்ம சங்கடமான நிலை இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்துதான் அந்த அசுத்தத்தை விலத்தி எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கினார்கள் காபாவுக்கு முன்னால. யா அல்லாஹ், அபூ ஜஹலை பிடிப்பாயாக. யா அல்லாஹ், உத்பாவை பிடிப்பாயாக. யா அல்லாஹ், ஷைபாவை பிடிப்பாயாக. யா அல்லாஹ், வலீதை பிடிப்பாயாக என்று உமையா ஒவ்வொருத்தருடைய பெயரை சொல்லி மும்மூன்று முறையாக சபிக்கிறார்கள். அருமையாளர்களே, அந்த அவங்க செஞ்ச கெடுதியுடைய விளைவு 10 வருடங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா வருகிறார்கள். மதீனா வந்து சேர்ந்தாக பத்ர் போர்க்களத்தில் அழியக்கூடிய நேரம், இஸ்லாத்துக்கு எதிராக செயற்பட்டவங்க எல்லாம் அழியிற சாகிற இடத்தை காட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல தான் அபூ ஜஹல் கழுத்து வெட்டப்படும், இந்த இடத்துலதான் உத்பா போறது, இந்த இடத்துல ஷைபா போறது என்று இடத்தை காட்டி காட்டியே ரசூலுல்லாஹி சொன்னார்கள். ரிவாயத்துல வருது, சொன்ன இடத்துல இருந்து சஹீஹுல் புகாரி ரிவாயத் பதிவா இருக்கிறது. சத்தியமிட்டு சொல்கிறார்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் தினத்துக்கு முந்தின அன்று இரவு சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு போய் சொன்னாங்க, இந்த இடத்துல அபூ ஜஹல் கொல்லப்படுற இடம், உத்பா ஷைபா எல்லாம் போறட இந்த இடம் தான். காட்டின இடத்தை விட அணுவும் அசையாமல் அதே இடத்துல செத்து போனார்கள். அருமையாகலே, யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டு வந்தாங்களோ அவங்க இந்த மாதிரி தான் போய் சேர்ந்தது. இதே நேரத்துல இஸ்லாத்தை கபூல் செஞ்ச ஒரு சமூகத்தை பார்த்தா, இஸ்லாத்தை அந்த அந்த காலத்துல சிரமமான காலம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்று கபூல் செஞ்சு அல்லாஹ் பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்ந்து உலகத்தில் அனுபவித்த அனுபவங்கள் இன்று வரைக்கும் வரலாறாக மாறி இருக்கிறது. அவங்கதான் சஹாபாக்கள். உலக வரலாற்றில் நபிமார்களுக்கு அடுத்தவர்கள் சஹாபாக்கள். நாம் முன்னுதாரணமாக பார்க்க வேண்டுமா? சஹாபாக்களை தான் பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதுதான் இஸ்லாம். அந்த முறைப்படி நாம் வாழ பழகவும். அருமையானவர்களே, ஒவ்வொரு சஹாபியாக இஸ்லாத்துக்கு முதலாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தார்கள். முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். நபிமார்களுக்கு அடுத்தவர்கள் உலக வரலாற்று முதற்கட்டம் சஹாபாக்கள். பிறகு சஹாபாக்களில் முதன்மையானவர் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிக முக்கியமானவர்கள், வரலாற்று புரிசர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாரும் ஜாஹிலிய காலத்துல வாழ்ந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்து வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள், குர்ஆனில் இடம் பிடித்தவர்கள். குர்ஆன் 500-600 இடைப்பட்ட சஹாபாக்கள விஷயத்துல குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கினார். என்ன காரணம் இருந்தா சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், அல்லாஹ் விரும்புற மாதிரி வாழ்ந்தார்கள், அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி வாழ்ந்தார்கள். இதுதான் குர்ஆன் இறங்குது. அல்லாஹ் சொல்றார்,
والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا والسابقون الأولون من المهاجرين والأنصار
இஸ்லாத்தில் முந்திக் கொண்ட முஹாஜிரீன்கள் அன்சாரி சஹாபாக்கள் என்றுதான் அந்த வசனத்தை அல்லாஹ் துவங்குறான். அவர்களை பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களை பின்பற்றி சென்றவர்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். நாம சஹாபாக்களை பின்புயர்ந்து போனால் எங்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹும் வரலாஹு அந்த பட்டம் கிடைக்கும். அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொண்டார், நாம் அல்லாஹை பொருந்திக் கொண்டோம், அந்த பட்டம் கிடைக்கும். சஹாபாக்களை மாதிரி வாழ்ந்தாத்தான். உலகத்துல சஹாபாக்களை மாதிரி வாழ்ற சமூகம் இன்றைக்கும் இருக்குது. அந்த சஹாபாக்களை விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கொள்ளுவதாவது. அல்லாஹ் ரசூலை பயந்து எவ்வாறு வாழ்க்கை அமைச்சார்கள், எங்கட வாழ்க்கை அப்படி இருக்கும். அருமையாளர்களே, சஹாபாக்கள் ஒவ்வொரு விடயத்திலும் எமக்கு முன்னுதாரணமான ஆட்கள். எப்படி வாழ்க்கையுடைய எந்த கட்டம் வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை காட்டின வழிமுறைகளை முன்னெடுத்து நான் செய்யப்படுவோம். அந்த காலத்தில் ஜாஹிலிய காலம் என்றாலே பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் தலைவிரி கோலம் போட்ட காலம். குடி பஞ்சம் கிடையாது, வெறி பஞ்சம் கிடையாது, விபச்சாரம் வட்டி களவு சூது எதுவாக இருந்தாலும் பஞ்சமே கிடையாது, தலைவிரி கோலம் போட்ட காலம். குடி எல்லாத்தையும் நாகரிகமாக்கறதுல காலம், விபச்சாரத்தை நாகரிகமாக்கறதுல காலம், கொலைய நாகரிகமாக்கறதுல காலம், கொடுமையான காலம். ஆனா அதுக்குள்ளால இருந்து புனிதமான ஒரு சஹாபாக்களை கொண்ட சமூகம் வேறாக தெரிவு செய்யப்படுகிறது என்றால் அங்கு நடந்த முயற்சிகள் என்ன நாம் பார்க்கோம். சஹாபாக்களாக மாறினாங்கன்னா அவங்க எல்லாம் சாதாரணமாக மாறினாக்கள் அல்ல. முழுமையாக குடியில இருந்து முழுமையாக தௌபா செய்து வருகிறார்கள். மதீனாவில் இருக்கிறார்கள், குடி ஹராம் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். முழுமையாக விலகி கொண்டார்கள். ஒரு முஸ்லீமா இருந்தா கலிமா சொன்னாலா இருந்தா முதலாவது குடி சொல்லாத பாவம், குடி குடியை கெடுக்கும் என்று தமிழில் சொல்வார்கள். முதலாவது குடியை விட வேண்டும். எந்த வீட்டுல குடி இருக்குமோ குடிகாரந்த வீட்டுல வெறிகாரந்தான் பிறப்பான். வீட்டுல குடி இருந்தா அந்த வீட்டுல அவுளியாக்கள் உருவாக மாட்டார்கள், அந்த வீட்டுல மலக்குமார்கள் இறங்க மாட்டார்கள், அந்த வீட்டுக்கு பரக்கத் வரமாட்டாது, அந்த வீட்டுக்கு ரஹமத் வரமாட்டாது. மாற்றமாக அந்த வீட்டிலிருந்துதான் சகல முசீபத்துகளும் உருவாகும். ஒரு வீட்டுல
குடியிருக்கிறதா, குடிகாரன் இருக்கிறானா? ஒரு வீட்டில ஒரே ஒரு குடிகாரன் இருந்தால் அவனுடைய முசீபத்தும் தரித்திரியமும் அவனுடைய வீட்டுக்கல்ல, அந்த ஊருடைய பெயரே நாசமாக்கிவிடும்.
ஒரு வீட்டுக்கு
ஒரு குடிகாரன், ஒரு ஊருக்கு ஒரே ஒரு குடிகாரன் இருந்தா ஊருடைய பெயர் வீணா போயிடும்.
எனவே சஹாபாக்களுடைய காலத்துல அல்லாஹ் ஆயத் இறக்கிறான். அவங்க சொல்லல, நாம பிறந்ததுல இருந்து குடிக்கிறார்கள், எங்களுக்கு ஹராம் என்ற சட்டமா ஏலாது? ஒரு சஹாபாக்களின் சொல்ல இல்லை.
முழு மதுவும் மதீனத்து தெருக்களில் ஓடத்துவங்கின.
ஒரே வசனம் முழு பேரும் வாழ்க்கையை மாற்றினார்கள். எனவே அருமையானவர்களே, வாழ்க்கையில் நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாக மரணிக்க வேண்டுமா? ஊருடைய பேரை பாதுகாக்க வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஆளா வாழ்ந்து மௌத்தாகணுமா? முதலாவது இந்த கொடுமையான பாவங்களில் குடியிலிருந்து விலக வேண்டும். குடி வந்துட்டா, குடி என்றது பாவத்துடைய பிரதான, இதுதான் குடி என்பது பாவத்துடைய தலை பிரதான. குடி இருக்கிற வீட்டுல எந்த நலவும் இருக்காது. குடிகார பழக்கம் உள்ளவன் வீட்டுல ஒரு நன்மையையும் எதிர்பார்க்க இயலாது. அதுக்கு பிறகுள்ள எல்லா பாவங்களும் சாதாரணமாக நடக்கும் அந்த வீடுகள்ல. எனவே அருமையான இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில பொதுவாக நாங்க பார்த்தோம்னா, இந்த குடி என்றது சில ஊர்கள்ல இரகசியமாக, இன்னும் சில ஊர்கள்ல பரகசியமாக எல்லாருக்கும் மேதறியும் இந்தால் குடிகாரன், இந்த வீட்டுல ஒரு வரிகாரன் இருக்கிறான், எல்லாருக்குமே தெரியும். அவருக்கும் கணக்கு இல்லை. அவர் சொல்ற எல்லாம் சொல்றது ஆள் நல்லம், எல்லாம் நல்ல ஆள் தான், கொஞ்சம் குடிப்பாரு. குடிக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் அல்ல, குடிச்சாலே போச்சு, வரிகாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்ற தமிழ்ல. அருமையான இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாம் இந்த மதுபானத்திலிருந்து முழுமையாக முதல் கட்டம் விலகி இரண்டாம் கட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது இதிலிருந்து கொண்டு வருகிறார்கள். ஆயத்து இறங்குது, ஸஹாபா கேட்டா, யா ரசூலுல்லாஹ், உஹத் களத்துல ஷஹீதான சிலாக்கள் குடிச்சிட்டு இருந்தாங்களே, சொன்ன அதுக்கு பிறகுதான் ஆயத்தை அல்லாஹ் இறக்கி இருந்தான். இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பிறகு யாருமே குடிக்க இல்லை, முழுமையான தௌபா செய்து கொண்டார்கள். எனவே பெரும் பாவங்கள் ஒவ்வொன்றாக நாம் விலகி கொண்டு வரணும். அடுத்ததுதான் விபச்சாரம். விபச்சாரம் என்றது அருமையான இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் வன்மையாக கண்டித்தொண்டுதான் விபச்சாரம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்
பொழுது
விபச்சாரத்தின்பால் நெருங்கவும் வேண்டாம், அது கொடுமையானது. அருமையானவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொன்னோன்றுதான் விபச்சாரம் என்றது. ஒவ்வொரு முஸ்லிமும் மிக பேணுதலாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு பகுதிதான் விபச்சாரம் என்றது. ஒரு சமூகத்தில் விபச்சாரம் பகிரங்கமாக ஆகமாக இருந்தால் அந்த சமூகத்தில் மரணம் அதிகரிக்க துவங்கிவிடும், நோய்கள் அதிகரிக்க துவங்கிவிடும். இன்று யாரை பார்ப்பது, யாரை பார்த்து வழியாக முன்னோடியாக எமது முகவர்களாக எவர்களை தெரிவு செய்தல்? அருமையானவர்களே, இந்த விபச்சாரம் எல்லாம் கள்ளத்தனமாக மாறி கொண்டாட்டிக்கு மனைவிக்கு தெரியாம கணவன் வேற வழியில தெரிஞ்சிட்டு வாராரு. மனைவி நிற்கிறது மாப்பிள்ள நல்ல உள்ள, இவர் ஊர் முழுக்க தெரிஞ்சிட்டு வாராரு. அருமையானவர்களே, இவனுடைய முசீபத்து ஊருக்கே தாக்கும். மாப்பிள்ளைக்கு கணவனுக்கு தெரியாம பெண் தெரிய துவங்குவது, கணவன் இல்லாத நேரங்களில் அந்நியவர்கள் காபிர்கள் இந்த வீட்டுக்கு வந்து விபச்சாரத்து இறங்கிவிட்டு செல்கிறார்களா?
கணவனும் இரகசியமாகவோ பரகசியமாகவோ விபச்சாரத்தில் சம்பந்தப்படுகிறானா? யார் யாரெல்லாம் யாருக்கும் தெரியாமல் விபச்சாரத்தில் இறங்குகிறீர்களா? ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வையுங்கள், எமது சந்ததி, எமது குழந்தையுடைய சந்ததியுடைய விலாசம் ஊத்தையாகி கொண்டிருக்கிறது. நாளை மறுதினம் எமது ஊருடைய பெயரே வீணாகிவிடும். விபச்சாரம் செய்யக்கூடிய கூட்டம் என்றோ, விபச்சாரம் செய்யக்கூடிய குடும்பம் என்றோ, விபச்சாரிகள் குமிஞ்ச ஊர் என்றோ, எமது ஊர், எமது கூட்டம், எமது குடும்பம் பேர் வாங்கக்கூடாது. அருமையானவர்களே, இளம் சிறார்கள், குழந்தைகள், பச்சிளம் பாலர்கள், வரலாறை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எமக்கு தந்த ஆகப்பெரிய நியமத்து தான் இந்த குழந்தைகள். அந்த குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள், எதுவும் தெரியாதவர்கள். கண்ணியமாக வளர்த்து கண்ணியமாக நாம் சமூக தலைவர்களாக மாற்ற வேண்டும். எனவே அருமையானவர்களே, வயது வந்து விட்டால் ஆண்கள் முறையாக கரை சேர்ந்து விடுங்கள், முறையாக திருமணம் செய்து விடுங்கள். விபச்சார வழிக்கு யாரும் துணை போக கூடாது, படு மோசமான வழி. இந்த வழியில் சென்றால் அருமையானவர்களே, ஒரு மனிதன் சுத்தமாக தூய்மையாக இருந்து தொழுது அழுது அல்லாவிடம் துவா கேட்கும் பொழுது சாதாரணமாக இரண்டு ரக்காத்துகளில் அல்லாஹ்வின் உதவி வருவதை போன்று விபச்சாரம் குடி போன்ற பாவம் ஒரு வீட்டிலோ ஒரு ஊரிலோ இருந்தால் அந்த பாவத்தின் ஊடாக பெரும் பெரும் தண்டனைகள், சோதனைகள், வேதனைகள் வரத்துவங்கிவிடும். பெரும்பாவமாக இந்த விபச்சாரத்தில் இருந்து நாம் முழுமையாக பாதுகாப்பாக விலகி தூய்மையாக நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் முஸ்லீம்கள் கலிமா சொன்னார்கள், கலிமா சொல்லிவிட்டால் நினைச்ச மாதிரி வாழ இயலாது, கண்டதே காட்சி கொண்டதே கொள்கை என்றெல்லாம் வாழ இயலாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டுக்கோப்பான வாழ்க்கை இஸ்லாம் எமக்கு தந்திருக்கிறது. அருமையான இஸ்லாமிய உறவுகளே, கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும். இஸ்லாம் என்றாலே கட்டுப்பாடான சமூகமாக இருந்திருக்கிறது, இருக்க வேண்டும். எமது ஊரில் உள்ள தலைவர்கள், நிர்வாகங்கள், புத்திஜீவிகள், அறிவாளிகள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு கட்டுப்பட்டு அழகாக கட்டுக்கோப்பான வாழ்க்கையை நாம் அமைத்து முன்னெடுக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய தலையாய பொறுப்பாக இருக்கிறது. இதன் தொடரில் தான் நாம் பார்க்கலாம், வயது வந்த வாலிபர்களை நாம் திருமணம் செய்து கரை சேர்க்க வேண்டும், வயது வந்த யுவதிகளை திருமணம் செய்து கரை சேர்க்க வேண்டும். நாம் வயது வந்த ஆட்களை கல்யாணம் கட்டி வைக்காம வச்சு பார்த்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகள் தொழில் வாய்ப்பு என்று அனுப்பி நேரங்களை காலங்களை பாலாக்குறது. பாலாக்கி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் கல்யாணத்துக்கு வாரது. விபச்சாரங்கள் ஊர்களில் நடைபெறதுக்கு இது ஒரு காரணம். என்னண்டா, வாலிபர்களுடைய வயது 33 முடியுது. 33 தான் வாலிபத்துடைய உச்சகத்தை கடைசி வயது. இதனாலதான் சொர்க்கத்தில் பெண்கள் ஆண்கள் இருபாலாருக்கும் 33 வயது. 25 ஆகக்குள்ள கல்யாணம் திருமணமாக வேண்டும். ஆனால் அவரை அப்பதான் வெளிநாட்டுக்கு அனுப்புறது. அவர் எல்லா வேலை வட்டியை முடிச்சிட்டு 35 வந்த பிறகு திருமணத்துக்கு புண்பாக்க சொல்ற, புரோக்கர் மாட்ட புண்பாக்க சொல்றது. வயசத்தின 38, 39, 40 ஆகுது. எத்தனை வயசு பெண்கள் ஒரு 20 பாருங்கள், 22 பாருங்கள் என்றார். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, திருமணம் நினைக்கவில்லை. கேட்கிறாங்க, திருமணமாகிறது இலட்சக்கணக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு கொட்டி திருமணம், முழு ஊரும் சாப்பாடு. ஆனா திருமணமாகி 2 போடோ காசிக்கு வருது பிரச்சனை. காஜா கேட்கிறாரு, என்னமா உங்களோட பிரச்சனை, வீடு தரலையா, கோடியை தரலையா, மாடியை தரலையா, பணத்தை தரலையா, இதை உங்களுக்கு தரல? பெண் சொல்றா, எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு, ஆனா ஒண்டி விரட்ட இல்ல. என்ன இல்ல? ஆண்மை இல்லை. பெண் சொல்ற வாயத்திறன். அருமையான வாலிபர்களே, வாலிபம் வீணாக போகக்கூடிய ஒன்றுதான். எமது அந்த போதை வத்துடைய பாவனை வாலிபத்தை மண்ணாக்கிவிடும். வாலிபம் என்றது வாழ்க்கையில் பெறுமதியானது. ஒரு முறைதான் வாலிபம் வரும். அந்த வாலிபத்தை கொண்டு போய் போதையில் விபச்சாரத்தில் நாசமாக்கிவிட வேண்டாம். சமகால வாலிபர்களுடைய சவாலாக இன்றைய போதை அவஸ்து அமைந்திருக்கிறது. டிரக்ஸுக்கெல்லாம் எமது சிறார்கள் வாலிபர்கள் சின்ன வயசு குழந்தைகள் 13-14 வயசு பிள்ளைகள் கூட அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சில கசப்பான தகவல்கள் இஸ்லாமிய தலைவர்களை போட்டு உசுப்பிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, எமது சமூகம் குழந்தைகளை பாதுகாக்கணும், வளர்ந்து வார வாலிபர்களை பாதுகாக்க வேண்டும், சரியாக வழிகாட்ட வேண்டும். தவறினால் அவர்கள் இது போன்ற கூடாத பாவனைக்கு அவர்கள் அடிமையாகி நாளடைவில் எமது ஊருக்கே கெட்ட பேரை எடுத்தரக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அருமையான இஸ்லாமிய உறவுகளே, இவர்களை பாதுகாக்கும் பொழுது நாம் குறிப்பாக எந்த வயசில் இருக்கிறார்கள் அதை அவதானத்தில் கொள்ள வேண்டும். எங்கே சென்று வருகிறார்கள் பார்க்க வேண்டும், யாருடன் பழகி வருகிறார்கள் பார்க்க வேண்டும், எமது குழந்தையுடைய சிந்தனை எதுவாக இருக்கிறது பார்க்க வேண்டும். கண் விழிப்புடன் பெற்றோர்கள் தாய்மார்கள் இருக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, எமது ஊரையும் ஊருடைய பேரையும் நாகரிகத்தையும் பாதுகாக்க வேண்டுமா? நாம் கட்டுப்பாடுள்ள சமூகமாக எமது தலைவர்களுக்கு, படித்தவர்களுக்கு, எமது நிர்வாகங்களுக்கு வாலிப ஒன்றியம் ஒவ்வொரு ஊரில் இருக்க வேண்டியதுதான். வாலிப ஒன்றியம் என்பது வாலிபர்கள் ஒன்றியமாக ஒரு குழுவாக கூடி அந்த ஊரை கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு ஊரை கட்டி எழுப்புவதற்கு வாலிபர்கள் மிக பிரதானமானவர்கள். அந்த ஊரில் உள்ள வாலிபர்கள் முதன்மையானவர்கள். இரண்டாவது, அந்த ஊரில் உள்ள கல்விமான்கள், கத்தவர்கள், உலமாக்கள், பட்டதாரிகள் முன்வர வேண்டும். மூன்றாம் கட்டம்தான் அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்கள். ஒரு ஊரில் உள்ள செல்வந்தர்களும் வாலிபர்களும் படித்தவர்களும் மூன்று சாராரும் ஓரணி சேர்வார்களாக இருந்தால் அந்த ஊரில் எதையும் சாதிக்கலாம். படித்த ஆக்கள் முன்னுக்கு வரும், பட்டதாரிகள் முன்னுக்கு வர வேண்டும், செல்வந்தர்கள் முன்னுக்கு வரணும், வாலிபர்கள் முன்னுக்கு வரணும். எனது வாலிபத்தால் நான் இந்த ஊருக்கு என்ன செய்யலாம், எனது அறிவால் என்ன செய்யலாம், எனது பட்டத்தால் எதை சாதிக்கலாம், நான் போர்டில் இருக்கிறேன், நிர்வாகத்தில் இருக்கிறேனா, எதை சாதிக்கலாம் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, இஸ்லாம் உறவுகளே, போர்டு இண்டா, பள்ளியில் உள்ள போர்டுகள் இண்டா, எந்த அளவு தூரம் அவருடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்றா, எந்த ஊர்ல எத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள், எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எத்தனை கல்விமான்கள் இருக்கிறார்கள், எத்தனை யுவதிகள் இருக்கிறார்கள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன, என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எனது ஊருடைய பெயர் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, அனைத்தையும் முன்னால் நிறுத்தி சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் ஒவ்வொரு பள்ளிகளிலும் நிர்வாகத்தில் இடம் பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஊரை கட்டி முன்னுக்கு கொண்டு வரலாம். வாலிபர் எல்லாம் முன்னுக்கு வர இன்றைக்கு பார்க்கலாம். பொதுவாக இலங்கையில பள்ளி வாசல்ல போர்டு இருக்கும், அவங்கள சின்ன வேலை செஞ்சு கொண்டு பள்ளியுடைய இமாமுடைய வேலையையும் சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு போயிட்டுருவார்கள். கட்டிட வேலை எல்லாத்தையும் இதெல்லாம் செய்ய வேண்டியது அத பிரதானமாக ஊரில் உள்ள இந்த முக்கியஸ்தர்களை எல்லாம் ஓர் அணியின் கீழாக திரட்டி அவர்களுடைய வழிகாட்டல் அடிப்படையாக கொண்டு ஊரை முன்னு கொண்டு வரணும். மிக பிரதானமாக வாலிபர்கள். வாலிபர்கள் என்று சொல்லும் பொழுது, அருமையான வாலிபர்களே, வாலிபம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் வரும். அந்த வாலிப தருணத்தை மண்ணாக்கிவிடக் கூடாது. இந்த இந்த செல்லாபத்துக்காக வேண்டி, அற்ப இன்பத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணோட பழகி போனா வாழ்க்கை மண்ணா போய்விடுகிறது. இது என்ன, நான் கலிமா சொன்னவன், இஸ்லாமியன், எனக்கென ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு வாலிபனா இருந்தால் 15-25 வரைக்கும் சாதிக்க வேண்டிய வயது, சமூகத்தை சோதிக்கிற வயதல்லாது, சாதித்து காட்ட வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள், முழுதும் சாதனையாளர்கள் முழு பேரும் வாலிபர்களும் சிறார்களும் தான். வாலிபர்கள் சிறார்கள் சீராக இருந்தால் அந்த ஊர் உலகத்துக்கு முன்னோடியான ஊராக மாறும், முன்னுதாரணமாக ஊராக அந்த ஊர் மாறும். பார்க்கலாம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலம் அந்த காலத்தில் தான். இந்த சிந்து நதிக்கு பின்னால் ஒரு ஒரு இஸ்லாமிய முஸ்லீம்களை கொண்ட ஒரு பெரும் ஒரு பட போய் கொண்டிருக்குது கப்பல்ல. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம் ஆட்சி காலம் அது ஷாம்ல அங்க நடந்து கொண்டிருக்குது. இங்க சிந்து நதி கரையில சிந்தி நதியில போய்கொண்டிருக்கக்குள்ள ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு கப்பல்ல போய்கொண்டிருந்த ஆண்கள் எல்லாம் கொல்லப்பட்டு பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டு ஒரு பெருமொரு அசம்பா விதம் நடந்து போய்விடுகிற அந்த இடத்துல. ஆனா அந்த ஒரு பெண் கத்துறால் காப்பாத்து என்ற ஒரு வசனத்தை பாதிக்கிறார். அந்த பொம்பளை மௌத்தாகிறார். இந்த இடத்திலிருந்து ரெண்டு பேர் அல்லது ஒரு ஆள் தப்பி ஓடுகிறார். தப்பி ஒரு மாதிரி ஹஜ்ஜாஜிடம் போய் சேர்றார். அங்க மக்காவுக்கு ஹஜ்ஜாஜ கண்டு கேட்டாரு, ஹஜ்ஜாஜ் எல்லாரையும் போட்டு கொண்டு முடிச்சுட்டான முழு பேரையும். நாம மட்டும் தப்பி வந்திருக்கிற இந்த இடத்துல. இந்த நேரத்துல அந்த மௌத்தாக்குள் ஒரு பெண் உங்களே தான் கூப்பிட்டா, ஹஜ்ஜாஜா என்று வா ஹஜ்ஜாஜா என்று கத்தி கூப்பிட்டு கதறி கொண்டிருந்தார் என்று சொன்னே. ஹஜ்ஜாஜ் சொன்ன அந்த இடத்துல சொன்னார், லப்பைக யா அய்யுஹல் மர்ஆ, நான் எப்பெண்ணே உனது அழைப்புக்கு நான் பதில் தந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு இங்கு சிந்து நதி மன்னனுக்கு கடன் எழுதினா உடனடியாக இந்த இடத்தில் வழிப்பறை கொள்ளை நடக்கிறது, இதுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இவர் எழுதினாரு, அந்த அந்த அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற நிலையில நான் இல்லை, என்னால் முடியாது என்று எழுதினார். ஹஜ்ஜாஜ் கோபம் வந்தது, பெரும் ஒரு படையை தயாரித்தார். முஸ்லிம்கள் ஒரு சாரார் நடுக்கடலில் தாட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பிரமாண்டமான படையை தயாரித்தார் ஹஜ்ஜாஜ் யூசுப். தயாரித்து அந்த படைக்கு தளபதியாக ஒரு வாலிபர் முஹம்மத் இப்னுல் காசிம், அவருடைய வயது அருமையானவர்களே வெறும் 17 வயதாக இருந்தது. 17 வயது முஹம்மது இப்னு காசிம் சிந்து நதிக்கு எதிராக படையெடுத்து இம்முழு இந்தியாவையும் தன்னகப்படுத்தினார் என்று சொன்னால், 17 வயதுடைய வாலிபருடைய சிந்தனை விவேகம் உத்வேகம் எவ்வாறு இருந்திருக்கிறது. எனவே வாலிபர்களே, வாலிபத்தை பாவிப்போம். எமது ஊரை எவ்வாறு கட்டி எழுத்த முடியும்? இலங்கையை வாழக்கூடிய ஒவ்வொரு ஊரைத்தான் நாம் பார்த்து சொல்கிறோம். ஒவ்வொரு ஊரில் உள்ள செல்வந்தர்களும் இலங்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஊரிலும் உள்ள செல்வந்தர்களும் வாலிபர்களும் கல்விமான்களும் ஓரணியில் திரள்வார்களாக இருந்தால் அந்த ஊர் ஒரு முன்னுதாரணமான ஊராக, கட்டுக்கோப்பான ஊராக, கைவிரல் காட்டி உதாரணம் சொல்லப்படக்கூடிய ஊராக மாறிவிடும். எனவே நாம் குறிப்பாக இலங்கையில் வாழக்கூடியவர்கள் எமது ஊரை பாதுகாக்க வேண்டுமா? யுவதிகளை பாதுகாக்க வேண்டுமா? வாலிபர்களை பாதுகாக்க வேண்டுமா? நாம் மூன்று சாராரும் ஒன்று திரள வேண்டும், கருத்துக்களை பரிமாற வேண்டும், முடிவுகள் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். அந்த ஊருடைய பெயர் வித்தியாசமாக இருக்கும். எதையும் சாதிக்கலாம், நான் நினைப்பதை எதையும் சாதிக்கலாம். எந்த நாடாக இருந்தாலும் அழகாக முறையாக சாதிக்கலாம். எமது ஊர்களில் படித்தவர்கள் இல்லாத ஊர் எமது ஊர் எல்லாம். எல்லா முஸ்லீம்களுடைய ஊர்களிலும் படித்தவர்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள், யுவதிகள் இருக்கிறார்கள், அனைவரும் இருக்கிறோம். ஆனால் என்ன நடைபெறுகிறது? அனைவரும் எமது தனி வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். என் வழி இந்த வழிதான் அல்ல. நாம் அனைவரும் கூட்டு வழியாக செல்ல வேண்டியவர்கள், கூட்டாக சேர வேண்டியவர்கள். நானாச்சி என்ற படமாச்சு, நானாச்சி என்ற பட்டமாச்சு, நானாச்சி என்ற வாலிபமாச்சு என்று போவது அல்ல. எப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஓரணி சேருவோமோ கண்டிப்பாக எதையும் சாதிக்கலாம். இலங்கையில் பல ஊர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஊராக சென்று பார்த்தால் விளங்கும் என்ன சாதித்திருக்கிறார்கள், எத்தனை சாதனைகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் வாலிபர்கள் முன்வாருங்கள், உலமாக்கள் படித்தவர்கள் கல்விமான்கள் முன்வாருங்கள், பள்ளிகள் நிர்வாகங்கள் வாலிப ஒன்றியங்கள் சம்மேளனங்கள் என்றெல்லாம் அமைக்கப்படுமாக இருந்தால் அந்த ஊர் கட்டுக்கோப்பான ஊராக மாறும், முன்னுதாரணமான ஊராக மாறும். பாவங்கள் குடி வட்டி களவு சூது எது நடந்தாலும் அதை முறையாக அணுகி அழகாக தீர்த்து வைத்து அழகான ஊராக, சிறந்த ஊராக, மலக்குமாக வார ஊராக, ரஹமத் இறங்கக்கூடிய ஊராக, பரக்கா இறங்கக்கூடிய ஊராக எமது ஊரை நாம் மாற்றலாம். எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமான வாழ தௌபி செய்வாயாக, இஸ்லாத்தில் உகப்பை தருவாயாக, இஹ்லாஸை தருவாயாக, இஸ்திஹ்லாஸை தருவாயாக. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், உமது வாலிபர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக, நெறிப்படுத்துவாயாக, எமது ஊரில் ஒற்றுமை ஏற்படுத்தி விடுவாயாக. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், எமது ஊரில் உள்ள வாலிபர்கள், யுவதிகள், முதியவர்கள், சிறந்தவர்கள், கல்விமான அனைவரையும் யா அல்லாஹ் ஓர் குடையின் கீழ் ஒன்று திரட்டி விடுவாயாக. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், நாம் மௌத்தாகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் மௌத்தாகுது அழகிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام. Oh.